புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திரு கா மாடசாமி அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 33 வழங்கிய அனுபவ பகிர்வு பற்றி கேட்போம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 33 ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த கன்னிராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியும் கா மாடசாமி என்பவர் பள்ளி பருவ நிகழ்வுகளையும் அரசு போட்டித் தேர்வுகளில் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஆசிரியர் எவ்வாறு தேர்ச்சி பெற்றார் என்பதை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 33 பகிர உள்ளார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மாடசாமி. நான் அரசு மேல்நிலைப் பள்ளி கன்னிராஜபுரத்தில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் எஸ்பி பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றூர். இது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எங்கள் ஊர் அடிப்படை வசதிகள் அற்ற ஊர். போக்குவரத்து வசதி அப்படிங்கிறதே பக்கத்தில் கொண்டுலாவி அப்படிங்கிற கிராமத்துக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தான் பேருந்து ஏறணும். இப்படிப்பட்ட சூழலில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது. இப்படிப்பட்ட இடத்துல பார்வையற்றவர்கள் இருந்து படிப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று தான். அப்படிப்பட்ட நிலையிலும் எங்கள் அப்பா அம்மா மிகவும் சிரமப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா விவசாயி, விவசாயம் பார்த்து கொண்டு என்னையும் படிக்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் என்னுடைய பள்ளிக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறாங்க. நான் 1வகுப்புலேருந்து 10வகுப்பு படித்தது சிஎஸ்ஐ ஹைஸ்கூல் மானாமதுரை. 11-12 படித்தது மதுரை அல்லமீனில் படித்தேன். அடுத்து கல்லூரி படிப்பு சென்னையில் பிஏ பிரசிடென்சி காலத்திலையும் எம்ஏ சென்னை பல்கலைக்கழகத்திலையும் எம்ஃபில் பச்சையப்பன் கல்லூரியிலையும் அதுபோல் பிஎட் அப்படிங்கிற கல்வியியல் கல்லூரி ஒரத்தநாடு அங்கே படித்தேன். இப்படி படிப்பதற்கு அனைத்திற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தது அப்பா தான். நான் பள்ளி படிப்புகள் படிக்கும்போது என்னை 4.5 வயசுலேயே மானாமதுரையில் உள்ள அந்த சிஎஸ்ஐ ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். நாங்கள் ஹாஸ்டலில் வந்து பார்வையற்றவர்கள் நாங்கள் ஒரு 6 பேர் இருந்தோம். வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க அவங்க ஒரு 70 மாணவர்கள் இருந்தார்கள். அவங்களோட சேர்ந்து தங்கி தான் படித்தோம். நாங்கள் படித்த பள்ளி அனைவருக்குமே படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாமல் மற்ற பார்வை உள்ள நபர்களும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் நாங்கள் படித்தது. பார்வையற்றவருக்காக தனியாக ஒரே ஒரு ஆசிரியர் உண்டு. நாங்கள் பள்ளியில் சேர்ந்து வகுப்புகளில் என்னெல்லாம் படித்தீங்க அப்படிங்கிறத கேட்டு சிறப்பு வகுப்புகள் மாலை நேரத்தில் வச்சு எங்களுக்காக தனியாக பிரெயில் அந்த நாங்கள் தொட்டு பார்த்து படிக்கிற மாதிரி எழுத்தை படிக்க வச்சார். அந்த பிரெயில் புத்தகங்களை எங்களுக்கு கொடுப்பாங்க. பிரெயிலில் நோட்ஸ்லாம் அடித்து கொடுப்பாங்க. அதன் மூலமாக தான் நாங்கள் படித்ததெல்லாம். ஆனால் நாங்கள் படித்தது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். இதில் எங்களுக்கு ஏற்ற மெட்டீரியல் கிடைப்பது ரொம்ப சிரமம். ஆனால் பார்வையற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளிகள் ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லுவோம், அந்த பள்ளிகள் அப்படின்னா பார்வையற்றவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பார்வையற்றவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்குரிய அந்த உபகரணங்கள், அதுபோல் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், அவங்களுக்கான கணக்கிடுவதற்கு அபாகஸ், ஸ்டைலர் ஃப்ரேம் அப்படிங்கிற பொருள்கள்லாம் கூட ஸ்பெஷல் ஸ்கூலில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் எங்களுடைய பள்ளிகளில் அது போன்ற பொருள்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அரிது. அதனால் பெரும்பாலும் பார்வையற்றவர்களை ஸ்பெஷல் ஸ்கூலில், அதாவது சிறப்பு பள்ளிகளில் சேர்ப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். நாங்கள் படித்த பள்ளியில் பார்வையற்றவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் புத்தகங்கள் தான் அங்கே இருக்கும். விளையாட்டு உபகரணங்கள்லாம் ரொம்பவே குறைவு தான். அப்படிப்பட்ட சூழல்லையும் நாங்கள் படித்து வந்தோம். விளையாட்டு உபகரணங்களை பற்றி ஏன் கூறுகிறேன் என்றால், பார்வையற்றவர்களும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்குவது உண்டு. ஆனால் நாங்கள் படித்த பள்ளியில் உபகரணங்கள் குறைவாக இருந்ததாலும், விளையாட்டை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்யாததாலும் நாங்கள் அந்தளவுக்கு விளையாட்டுகள் விளையாட இயலவில்லை எங்களால். ஆனால் சிறப்பு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு இது போன்ற உபகரணங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை அந்த விளையாட்டில் பயிற்சி கொடுத்து சிறப்பான முறையில் விளையாட வைத்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு ஆசிரியர்கள் பார்வையற்றவர்களை வழிகாட்டுவதற்காக அந்த பயிற்சி எடுத்த ஆசிரியர்கள் அதிகம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான், அதனால் அவர்களால் எங்களை படிக்க தான் வைக்க முடியும். விளையாட வைப்பது சிரமம், அதற்கான நேரம் இருக்காது. அதனால தான் பார்வையற்றவர்களை சிறப்பு பள்ளி, பார்வையற்றவர்களுக்காகவே நடத்தக்கூடிய பள்ளியில் சேர்ப்பது சிறப்பு. ஒரு சுற்றுலா அழைத்து சென்றால் கூட எங்களுக்கு பார்வை உள்ளவர்களோடு அழைத்து செல்லும்போது அந்த சுற்றி பார்க்கக்கூடிய இடத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களையும் எங்களுக்கு வர்ணித்து கூறுவது அப்படிங்கிறது அரிதிலும் அரிது. ஆனால் பார்வை இல்லாதவர்களோடு அந்த பார்வையற்ற பள்ளியிலிருந்து பார்வை இல்லாதவர்கள் மொத்தமாக அழைத்து செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்களையும் அந்த இடத்தையும் விளக்கி கூறுவது எப்போதும் இருக்கும். விளக்கி கூறி தான் அழைத்து செல்வாங்க. அந்த இடத்தையும் பொருளையும் பற்றி எடுத்து உரைத்து பார்வை இல்லாதவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பொருள்களை தொட்டும் காட்டுவாங்க சிறப்பு அனுமதி பெற்று. இது போன்றவையெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இது போன்று நிறையா உண்டு. அதற்காக தான் பார்வை இல்லாதவங்கள பார்வையற்ற பள்ளியில் படிக்க வைப்பது நல்லதுன்னு சொல்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, தன்னுடைய பையனை பார்வை இல்லாதவன் அப்படின்ற ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. முதல்ல பார்வை இல்லாதது ஏற்றுக்கிறணும், அந்த மன தைரியம் மனப்பக்குவம் இருக்கணும். ஏற்றுக்கிட்டு அவங்கள அதற்குரிய பள்ளியில் படிக்க வைக்கணும். அது இல்லாமல் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள பார்வை உள்ளவர்களோடு சேர்ந்தே படிக்க வச்சிடுறாங்க. அப்படி படிக்க வைக்கிறதுனால அவனுக்கான எழுதக்கூடிய அந்த எழுத்தையும் அவனுக்காக இருக்கக்கூடிய அந்த பிரெயில் முறையவே தெரிஞ்சுக்கிறாமல் போயிடுறான். அதுக்கான படிப்பு அப்படிங்கிறத அவனுக்கு கிடைக்காமல் போயிடுது. அவன் காதால் கேட்டு மட்டும் படித்து வாயால் சொல்லி தேர்வு எழுதி கல்லூரி வரைக்கும் வந்துடுவான், ஆனால் பிரெயில் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இது எதிர்காலத்தில் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல் ஆகிடும் பண்ணிக்கலாம்னு சென்ற பிறகு. அதனால தான் கூறுகிறேன், பார்வை இல்லாத மாணவர்களை பார்வை இல்லாத மாணவர்களோடு சேர்ந்து அந்த சிறப்பு பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எங்கள் போன்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். பார்வையற்றவர்கள் பலரும் பணி வாய்ப்பில் தலை சிறந்து விளங்குறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இது போன்று தனி கவனம் எடுத்து பார்வையற்றவர்களை படிக்க வைத்தது தான். நாங்கள் படித்த பள்ளியில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு ஆசிரியர் தனியாக இருப்பதாக சொல்லியிருந்தேன். அவர் வழங்கக்கூடிய பெயர் ஆதார ஆசிரியர், ஆங்கிலத்தில் ரிசோர்ஸ் டீச்சர்னு சொல்லுவாங்க. நான் படிக்கும்போது ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் பீட்டர் சாரும், நான்காம் வகுப்பில் சரவணன் சாரும், ஐந்தாம் வகுப்பில் விக்டர் சாரும் அவர் தான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருந்தார். இன்னும் கூட அந்த பள்ளியில் அவர் தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆசிரியர் எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் எங்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பது உண்டு. நாங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது நாங்கள் படிச்சிருவோம். தேர்வு நேரத்தில் எங்களுக்காக ஒரு ஆசிரியர், அதாவது ஸ்கிரைப்னு சொல்லக்கூடிய ஒரு வருவாங்க. இதே போல தான் 11, 12 கல்லூரி எல்லாத்துலேயுமே தேர்வு எழுதுறதுக்கு ஸ்கிரைப் வந்துடுவாங்க. ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைக்கும் படிக்கும்போது எனக்கு எந்த சிரமமும் தெரியலை. ஏன்னா ஹாஸ்டல் பள்ளிக்கூடம் எல்லாமே உள்ளதான், அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் தெரியலை. வாய் பேசாதவர்கள் காது கேளாதவர்களோடு சேர்ந்து தங்கியிருந்தது. சில நேரங்களில் அவங்க சொல்வது எங்களுக்கு புரியாது, நாங்கள் சொல்வது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவது உண்டு. அதன் அடிப்படையில் எங்களுடைய படிக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து காய வச்சாலும் சரியாகாது, திரும்ப அதை மறுபடியும் எழுதுகிற மாதிரி ஆகும். ஆசிரியர்கிட்ட எழுதி வாங்கி மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழலையும் நாங்கள் சந்தித்தது உண்டு. அதன் பிறகு 11வது வகுப்பு 12வது வகுப்பு மதுரையில் அல் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு புதூரில் இருக்குது, கே புதூர், அங்கே தான் நாங்கள் 11, 12 படித்தோம். ஹாஸ்டல் வந்து அழகப்பா நகர் முத்துப்பட்டி அப்படின்ற ஒரு சிற்றூரில் அங்கே உள்ள ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். இந்த முத்துப்பட்டியிலிருந்து புதூர் வருவதற்கு 2 பேருந்துகள் மாறி வரணும். ஒவ்வொரு நாளும் தினமும் 2 பேருந்துகள் மாறி வந்து தான் படித்தோம். திரும்ப அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகும்போது 2 பேருந்து மாறி ஹாஸ்டலுக்கு போகணும். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் இருக்கும். தினமும் இது போல் தான் பயணம் செஞ்சு படித்தோம். ஹாஸ்டலும் பள்ளியும் தூரமாக இருப்பதனால இந்த மாதிரி பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 12வது வகுப்பு முடித்துட்டு கல்லூரி படிப்புக்காக நான் சென்னைக்கு போயிட்டேன். எங்கள் குடும்பத்துலேயும் சூழல் சரியில்லாத காரணங்களால் எங்கள் அப்பாவும் ஊர்லேருந்து வீட்டில் காலி பண்ணிவிட்டு குடும்பத்தோடு சென்னைக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் செல்வதற்கு முன்னாடியே அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு 12வது வகுப்பு முலாண்டு விடுமுறைக்கெல்லாம் சென்னையில் தான் இருந்தேன். அதன் பிறகு விண்ணப்ப வடிவங்களை பெற்று விண்ணப்பித்து அதன் பிறகு தான் எனக்கு பிரசிடென்சி கல்லூரியில் இடம் கிடச்சிச்சு. படிச்சுட்டு வந்தேன். அப்போ எனக்கு தங்குறதுக்கு விடுதி கிடைக்கல. எங்கள் அம்மா அப்பா சென்னையிலே இருந்ததுனால தினமும் வீட்டிலிருந்தே பேருந்துகளில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதன் பிறகு எனக்கு சைதாப்பேட்டையில் ஒரு விடுதியில் இடம் கிடச்சது. அங்கே நண்பர்களோடு சேர்ந்து படிக்கவும் அவங்களோட கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருந்தது. சைதாப்பேட்டையிலிருந்தும் பிரசிடென்சி காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு இரண்டு பேருந்துகள் அல்லது இரண்டு தொடர்வண்டி மாதிரி தான் போயிட்டு வரணும். பள்ளிகளில் படித்து காட்டுவதற்கு ஆசிரியர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் பிரெயிலில் அச்சிட்டும் கொடுப்பாங்க. ஆனால் கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருமே நாங்களே தனிப்பட்ட முறையில் தேடிக்கொள்ளணும். பார்வை உள்ள நண்பர்களோடு சேர்ந்து படித்ததுனால கல்லூரியை சேர்ந்து தான் படித்தோம். பார்வை உள்ள நண்பர்கள் எங்களுக்கு புத்தகங்களை வாசித்து காட்டுவது உண்டு, அதை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிடுவோம். அதுபோல் எங்களுக்காகவே ரீடிங் சென்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வாசிப்பு மையம் சென்னையில் செயல்பட்டது. அங்கே பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதுபோல் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறவங்க அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு வாசித்து காட்டுவாங்க. நாங்கள் புத்தகத்தை கொண்டு போயிடுவோம், அவங்க அந்த புத்தகத்தில் உள்ளதை நாங்கள் சொல்லக்கூடிய பாடங்களை வாசித்து காட்டுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் படித்தோம். அதுபோல் எங்களுக்கு சென்னையில் சில நூலகங்கள் உண்டு, கருணை வித்தியா அப்படின்ற ஒரு நூலகம், அங்கே எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடங்களை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் சிடியில் அல்லது பென்ட்ரைவில் வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் படிப்போம். ஆரம்பத்தில எல்லாம் அது கேசட்டில் தான் கிடச்சி, இப்போல்லாம் டேபிள் கார்டில் போட்டு கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப சிடி பென்ட்ரைவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை நாங்கள் பயன்படுத்தி படிச்சுட்டு வந்தோம். நண்பர்கள் வாசிக்கிறத நாங்கள் பிரெயிலையும் எழுதி வச்சு, பிரெயில் தெரிஞ்சதுனால ரொம்ப உதவியாக இருந்தது. பிரெயில் தெரியல அப்படின்னா மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்திருக்கும். பார்வையற்றவர்கள் எப்போதும் பிரெயில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பிரெயில் தெரியாமல் கல்லூரிகளில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னா சிறப்பு பள்ளியில் படிப்பது சிறப்பாக இருக்கும். கல்லூரியை இப்படி தான் நாங்கள் படித்து முடித்தோம். தேர்வு எழுதுறதெல்லாம் பள்ளியில் மாதிரி தான் கல்லூரியிலையும், தேர்வறை கண்காணிப்பாளர் எங்களுக்கும் உண்டு. அவங்க நாங்கள் சொல்கிறது தான் எழுதுகிறாங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சில கண்காணிப்பாளர்கள் அந்த வினாக்களையும் வினாத்தாளையும் வாங்கி பார்த்துட்டு நாங்கள் சொன்ன விடை தான் அதில் இருக்கா அப்படிங்கிறத சோதனை செய்வதும் உண்டு. அதுக்காக சில வினாக்களை எங்கள்கிட்ட கேட்டு அதை சொல்லக்கூடிய விடைகளை பரிசோதனை செய்வதும் உண்டு. 2009 பிஏ முடிச்சுட்டு பிஎட்டு படித்தேன். பிஎட்டு கல்வியியல் கல்லூரி ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஹாஸ்டலில் தங்கி படித்தோம். அஞ்சு ஹாஸ்டலும் காலேஜும் உள்ளுக்குள்ளேயே தான், அதனால் பிரச்சனை இல்லை. விடுமுறை நாட்களில் சென்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி புத்தகங்களுக்குரிய பாடங்களை சிடி அல்லது பென்ட்ரைவில் பதிவு பண்ணிட்டு வாங்கிட்டு போய் கல்லூரியில் விடுதியில் உட்காந்து படிப்போம். நண்பர்கள் அதுபோல் படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, வாசித்து காட்டுவாங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இதை எழுதி கொடுப்பாங்க. பிஎட் முடிச்சுட்டு அடுத்து எம்ஏ சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அது தொலைதூர கல்வி தான், கரசில் தான் படித்தேன். போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது பார்வையற்றவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு சூழல். பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் ஒளி வடிவிலையும் பிரெயில் வடிவிலையும் இருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, எங்களுக்கு கருணை வித்யா லைப்ரரி இருக்குது, அங்கே போயிட்டு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி, அந்த ஆடியோ பதிவு பண்ண சொல்லி அதை வாங்கிட்டு வந்து படித்தோம். அதுபோல் நண்பர்களை வாசிக்க வச்சு அதனை பதிவு செய்து அதையும் வச்சு படித்தோம். அதே மாதிரி அவர்கள் வாசிக்க வாசிக்க பிரெயிலில் குறிப்புகள் எடுத்து வை பிரெயில் மூலமாகவும் படித்தோம். எங்களுக்கு சென்னையில் வாசிப்பு மையம் உண்டு, அந்த வாசிப்பு மையத்துக்கு புத்தகங்களை கொண்டு சென்று அங்கே உட்காந்து படிக்கணும். மற்றவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறத காட்டிலும் நாங்கள் அதிகமான உழைப்பு உழைத்து தான் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வேண்டியிருக்கோம். நிறையவே கஷ்டப்படணும், கடினப்பட்டு தான் தேர்வுகளுக்கு தயாராகணும். ஏன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கான தேவையான புத்தகங்கள் நாங்கள் படிக்கக்கூடிய வடிவில் இருக்காது. அதை தேடி அதை சரி செஞ்சு அதன் பிறகு தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் பாடத்திட்டங்கள்லாம் மாற்றினாங்கன்னா அந்த மாற்றிய பாடத்திட்டங்களை மறுபடியும் எங்கள் நாங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒளி வடிவிலையும் பிரெயில் வடிவிலையும் அதனை உருவாக்கி அதன் பிறகு படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். மற்றவர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாங்கன்னா நாங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கக்கூடிய சூழல். ஒரு திரைப்படத்தில் இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது சொல்வாங்க, நீச்சல் தெரிஞ்சவனையும் நீச்சல் தெரியாதவனையும் ஒன்றா நீச்சல் அடிக்க வச்சா யார் வெற்றி பெறுவா? அப்போ நீச்சல் தெரிஞ்சவன் தான் வெற்றி பெறுவான், நீச்சல் தெரியாதவன் வெற்றி பெற மாட்டான்ல, அதுக்காக தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீச்சல் தெரிஞ்சவனோடு காலே இல்லாத ஒருத்தர் போட்டிட்டால் எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தான் மாற்றுத்திறனாளிகளுடைய நிலை. இப்படிப்பட்ட சூழலில் தான் பார்வையற்றவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் போட்டித் தேர்வில் ரொம்பவே கடினப்பட்டு தான் படித்தேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிக்கிறது உண்டு. இரவு நேரங்களில் தூங்குறதே கிடையாது. பகலில் காலையில் படிக்க ஆரம்பித்தோன்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் படிப்பேன். மத்தியானம் மட்டும்தான் தூங்குறது, மத்தியானம் சாப்பிட 2 மணி போல் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினா மாலை 6 மணி வரைக்கும் தூங்குவேன். அதன் பிறகு மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதன் பிறகு மறுபடியும் இரவு உணவுக்கு பிறகு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவேன். இது போல தான் ஒவ்வொரு நாளும் போகும். ஒரு 3 மாதமாகவே இப்படி தான் தேர்வுக்கு முன்னாடி தயாராகி படிச்சுட்டு இருப்பேன். இது எப்படி என்கிட்ட பழகுச்சு அப்படின்னா, நாங்கள் 10th படிக்கும்போது 10th எனக்கு மதிப்பெண் ஆரம்பத்துலலாம் ரொம்ப குறைவாக வந்துகிட்டே இருக்கும். பல ஆசிரியரும் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப மதிப்பெண் குறைவாக இருக்கிற, எப்படி தேர்ச்சி அடைய போகிற பார்த்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னால் முடியும் சார், நான் எப்படின்னு தேர்ச்சி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதன் அடிப்படையில் 10th வகுப்பு பொதுத் தேர்வு வருவதற்கு முன்னாடி 1 மாதம் ரொம்பவே தீவிரமாக படித்தேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரங்களில் முழித்திருந்து படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு கை கொடுத்தது. பத்தாம் வகுப்புல அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி அடைஞ்சு மொத்த மதிப்பெண்ணும் கூடியது. இதே மெத்தட தான் போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினேன். அதன் அடிப்படையில தான் டிஎன்பிசி குரூப் 4 ரெண்டு முறை எழுதி மூன்றாவது முறை தேர்ச்சி அடைஞ்சேன். டிஇடி டெட்டும் இரண்டு முறை எழுதி அடுத்து மூன்றாவது முறை எழுதின பிறகுதான் தேர்ச்சி அடைஞ்சேன். 2011 நான் டிஎன்பிசி எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது 2012 டிஎன்பிசி குரூப் 4 தேர்ச்சி அடைஞ்சதும் 2013 இளநிலை உதவியாளர் அந்த பணி கிடைத்தது. இளநிலை உதவியாளர் ஆன பிறகு குரூப் 2 எழுதினேன், அதுலேயும் தேர்ச்சி அடைஞ்சேன். டெட்டு எழுதினேன், ஆசிரியர் தகுதி தேர்வு 2014 May 21 எழுதினேன், அதுவும் தேர்ச்சி அடைஞ்சேன். பிஎட் முடித்ததுனால ஆசிரியர் பணி தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஆசிரியர் பணியை எடுத்து 2014 September 26 ஆசிரியர் பணியில் சேர்ந்தேன். ஆசிரியர் பணியில் சேருவதற்கு முன்பாகவே 2012 அப்போது முதுகலை பட்டத்தையும் நிறைவு செய்து விட்டேன். அப்புறம் ஆசிரியர் பணியில் சேர்ந்ததுக்கு பிறகு எம்ஃபில் படிக்கணும்னு நினச்சேன். பகுதி நேர படிப்புன்னு சொல்லுவோம், அது பச்சையப்பன் கல்லூரியில் இருந்ததுனால அந்த எம்ஃபில் படிப்பையும் நிறைவு செஞ்சேன். இளநிலை உதவியாளராக முத 2013 அரசு உயர்நிலைப் பள்ளி கொடுங்கையூர் சென்னையில் இருக்கேன், அங்கே தான் நான் பணிபுரிஞ்சேன். முதன்மை கல்வி அலுவலர் கூட ஆரம்பத்தில் எந்த மாதிரி பணிபுரிவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்ற வினாக்கள்லாம் தொடுக்கப்பட்டது. பள்ளியில் போய் சேர்ந்த பிறகு தலைமை ஆசிரியர் உங்களால் என்ன வேலை முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் கொடுக்கறக்கூடிய சில வேலைகளை செய்ய முடியும், உதாரணத்துக்கு தபால் கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை பில் போடுறது, இல்லை மெயில் செக் பண்ணுறது, கணினி சார்ந்த பணிகளை எங்களால் செய்ய முடியும். அவரே ஆச்சரியப்பட்டு ஒவ்வொன்றாக வேலைகளை கொடுக்க ஆரம்பித்தார். நாங்களும் அதை சிறப்பான முறையில் செய்து முடித்ததுனால நம்பிக்கை வந்து அதிகமான பணிகளை கொடுப்பாங்க, அந்த பணிகளை சிரமம் இல்லாம செஞ்சு முடிச்சேன். உடன் பணிபுரியக்கூடியவர்களும் சரியான முறையில சார் வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தாங்க. அடுத்து ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கவும் அவர்களே மிகவும் வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு பணியாளரை நாங்க இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தலைமை ஆசிரியரும் என்னுடைய வலதுகையை இழக்கிறேன் அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் சொல்லும் அளவுக்கு அங்கே பணிபுரிஞ்சேன். அடுத்து ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு ஆரம்பத்துல 10வகுப்புலாம் கொடுக்கல, 6, 7, 8, 9 இந்த மாதிரி வகுப்புகளை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அவர்களுக்கு வாசிக்கவும் எழுதவும் கூடிய அந்த பயிற்சியை அளித்தேன். பாடமும் நல்ல முறையில் கவனிப்பாங்க, இடையில கதைகள் நகைச்சுவைகள்லாம் சொல்லி நடத்துவதனால. மற்ற ஆசிரியரை விட என்கிட்ட கொஞ்சம் அன்பாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்கள் எனக்கு கிடைச்சாங்க. 2017 பிறகு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு 10வகுப்பும் கிடைத்தது. 10வகுப்பு கிடைத்ததுலேருந்து தொடர்ந்து 100 விழுக்காடு கொடுத்து கொண்டே இருந்தேன். எல்லாரும் தேர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார்கள். கொரோனாவுக்கு பிறகு ஒரு முறை பொதுத் தேர்வு நடந்தது. அப்போது மட்டும் ஒரே ஒரு பையன் தோல்வி அடைஞ்சான். அதற்கு பிறகு இந்த ஆண்டு இப்போ 10 May 2024 தேர்வு முடிவு வந்தது. இதுலேயும் நான் எடுத்த வகுப்புகளில் இருந்த மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்பதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற சாதனைகளை புரிவதற்கு கல்விதான் காரணம். அந்த கல்வியை வழங்கிய எங்கள் அப்பா அம்மா முழு காரணம். பார்வையற்றவர்களை பார்வையற்றவங்களா பார்க்காம, வீடுகளில் ஒதுக்கி வைக்காம, அவர்களை முடக்கி போடாம தயவு செஞ்சு பள்ளிகளில் சேர்த்து விடுங்க. அவர்களும் நல்ல முறையில் படித்து இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அவர்களால் உயர முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னை போல் பார்வையற்றவர்கள் நல்ல பணிக்கு செல்வதற்கு அரசு பார்வையற்றோருக்கான நடுநிலை பள்ளி புதுக்கோட்டையில் செயல்பட்டு வருகிறது. பார்வையற்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதுல நீங்களும் சேர்த்து விடலாம். பார்வையற்றவர்களும் சாதித்து பல உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க. இதை பற்றி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.
இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 33 கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.
நேர்களே, இதுவரை ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திரு கா மாடசாமி அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 33 வழங்கிய அனுபவ பகிர்வு பற்றி கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.